ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையாயிருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் பிரகாசமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய முகத்தை நமக்கு பிரகாசிக்கிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. ஜபத்துடனே கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருக்கு மகிமையாய் பிரகாசியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். இந்த 1ஆம் தேதி வாக்கு தத்தமாக கொடுத்த வசனம் ஞாபகம் இருக்கிறா? எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எண்ணாகமும் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி
உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். இது ஒரு அற்புதமான வாக்குத்தத்தமான ஒரு காரியம். வேதத்தில் ஏராளமான வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 8000க்கும் அதிகமான ஆசீர்வாத வாக்குத்தத்தங்கள் வேத புத்தகத்தில் இருக்கிறது. ஆனால் அநேக வாக்குத்தத்தங்களிலும் இந்த வாக்குத்தத்தம் மிகவும் விசேஷமானது. ஒரு விதத்தில் பார்க்கும்போது ரொம்ப விசேஷமானது. ஏன் என்று கேட்டால், பல வாக்குத்தத்தங்களை பல சந்தர்ப்ப சூழல்களிலே கர்த்தர் கொடுப்பார். ஆபிரகாமுக்கு ஒன்று கொடுப்பார், மோசேக்கு ஒன்று கொடுப்பார். தனிப்பட்ட நபர்களுக்கு பல நேரத்தில் கர்த்தர் பல வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். அதை நம்ம விசுவாசித்து அந்த நபர்களுக்கு கர்த்தர் கொடுத்த நிபந்தனையை நாமும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கும் வந்து நிறைவேறும். இது இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் ஏராளமாக இருக்கிறது. ஏன்னா வேதத்தில் 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்ப வேதத்தில் இருக்கிற எந்த வாக்குத்தத்தமானாலும் அது ஒரு தனிநபருக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அதை நாம் விசுவாசித்து அந்த தனிநபர் எப்படி அதற்கு கிரயம் செலுத்தினாரோ அதே கிரயத்தை நாமும் செலுத்தும் பொழுது அவர் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக் கொண்டாரோ அதே போல நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, அது அப்படி நடக்கும். ஆனால் இந்த வசனம் அதை பார்க்கிலும் இன்னும் ஒருபடி மேலானது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எதை வைத்து என்று பார்த்தால், இந்த 6ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 27 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒரு பின்னணி அந்த இடத்தில் இருக்கிறது. வாசிக்கலாம். இப்போ 22ல் இருந்து வாசிக்கலாம்.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஆரோனோடும்
அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால்
நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து
உன்னை காக்க கடவர்
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி
உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே
இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள் அப்பொழுது அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அப்போ இந்த 22ஆம் வசனத்திலிருந்து 27 வரைக்கும் பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த இடத்தில் மோசேயை பார்த்து பேசுற ஒரு சம்பவம் இது. மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷன். அவனுடைய சகோதரனாய் இருக்கிற ஆரோன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியன். மோசே ஒரு தீர்க்கதரிசி, தேவனோடு நடந்தவன். இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார், உன் சகோதரனாகிய ஆரோனை நான் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகினாலே இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடு. இந்த வார்த்தைகளை சொல்லி அவன் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும்படி சொல்லு. அப்பொழுது நான் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அப்போ இந்த வார்த்தைகளை கர்த்தர் அவருடைய இருதயத்திலிருந்து எடுத்து சொல்லுகிறார். இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக ஆரோன் சொல்லும்படி சொல்லுகிறார். இதை சொன்னால் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்றும் வாக்கு பண்ணுகிறார். இது சொல்ல போனால் வாக்கு தத்தங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை இந்த இடத்துல கொடுக்கிறார். வாக்கு தத்தங்களை கொடுத்து இதை சொன்னா நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லுன்னு இன்னொரு வாக்கு தத்தம் சேர்த்து கொடுக்கிறார். அப்ப இதுல பார்க்கும் பொழுது இந்த பகுதி, இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது இன்னைக்கு இதுல ஒரு பகுதி தான் இப்ப நம்ம எடுக்கிறோம். அதுல ஒரு பகுதி இன்னைக்கு நம்ம தியானத்துக்கு எடுக்கிறோம். இது எந்த பின்னணியில வருகிறது என்றால், கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாத திட்டத்திற்குள் இந்த வாக்கு தத்த வசனம் வருகிறது. ஆமேன். அவருடைய ஆசீர்வாத திட்டம் தான் இந்த 22 வசனத்திலிருந்து 27 வரைக்கும். அப்ப அவருடைய ஆசீர்வதிக்கும் திட்டத்திற்குள் வருகிற வசனம் தான், அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். அப்ப கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறார். தன்னுடைய ஜனத்தை இப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய இருதயத்தில் ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்திற்குள் வருகிற பகுதி தான், அவர் தன்னுடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார், அவர் உங்கள் மேல் கிருபையாயிருப்பார். ஆமேன். இது அவருடைய திட்டம். இப்படித்தான் நாம் ஆசீர்வதிக்கப்படணுன்றது அவருக்கு திட்டம். இதைத்தான் சொல்றாரு, இப்படி சொன்னால், இதை என்னுடைய ஊழிக்காரன், என்னுடைய ஆசாரியன், இதை என் ஜனங்களுக்கு முன்பாக இதை சொல்லி அவருடைய ஆசீர்வதிக்கும் பொழுது நான் அப்படியே என் ஜனத்தை ஆசீர்வதிப்பேன். அன்றைக்கு ஆரோன் இடத்துல அந்த வார்த்தையை சொன்னார், இன்றைக்கு என்னிடத்தில் இந்த வார்த்தைகளை சொல்றாரு. இதை நீ என் ஜனத்திற்கு நேரா சொல்லு, அப்ப நான் என் ஜனத்தை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. இதை உங்களுக்கு இடையறாய் நான் சொல்லி இதை வைத்து நான் ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த வேத பகுதியில் நடந்தது போலவே உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு சம்பவிக்கும். ஆமேன். உங்களுக்கும் இது நடக்கும். அதை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் திட்டமா வாக்கு நமக்கு கொடுக்கிறார். சரி, இப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானது. அவர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார். அந்த பிரகாசத்திற்குள்ளிருந்து நமக்கு கர்த்தர் கிருபையை வெளிப்படுத்துகிறார். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வேதம் முழுவதையும் நீங்கள் நிறைய வாசித்து பார்த்தால் நிறைய வசனங்கள் கர்த்தர் தன்னுடைய முகத்தை தன்னுடைய ஜனத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணுவதற்காக ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அதை நான் எடுத்து தேடி பார்க்கும்பொழுது நிறைய வசனங்களை கண்டேன். அவருடைய முகத்தை தன் ஜனத்தின் மேல் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார், கர்த்தர் சியோனிலிருந்து பிரகாசிப்பார். இப்படி பல வசனங்கள் இருக்குது. ஒவ்வொரு இடத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரகாசிப்பார், கர்த்தர் தன்னுடைய ஜனத்தின் மேல் தன்னுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அவருக்கு அந்த விருப்பம் இருக்கும் பொழுது, நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் அந்த விருப்பம் இருந்தால்தான் அது நமக்கு சாத்தியமாகும். அவர் நான் என் முகத்தை பிரகாசிக்க பண்றேன், என் முகத்தை பிரகாசிக்க பண்ற சொல்லிட்டே இருந்தாலும் நமக்கு அதுல ஒரு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது நடக்காது. நமக்கு அதில் கண்டிப்பா ஒரு விருப்பம் இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்று வேண்டும். நமக்கு அதில் ஒரு வாஞ்சம் இருக்கணும், கர்த்தருடைய முகம் என் மேல் பிரகாசிக்கணும், என் மேல் அவர் கிருபையா இருக்கணும், அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நான் நடக்கணும். இந்த வாஞ்சை நமக்குள் பற்றி எறிய வேண்டும். ஆமேன். நமக்குள்ள அந்த ஆசை, அவர் என்ன சொல்றாரோ அதை பெற்றுக்கொள்றதுக்கான ஆசை நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அந்த ஆசை இருக்கும் பொழுதுதான் அது நமக்கு ஆசீர்வாதமாய் சம்பவிக்கும். வேதத்தில் உங்களுக்கு ரெண்டு வசனங்களை மட்டும் உங்களுக்கு சொல்ற, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 4வது சங்கீதம் 6வது வசனத்தையும், 67வது சங்கீதத்தில் 2வது வசனத்தையும் வாசிக்கலாம்.
எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று,
எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று
சொல்லுகிறவர்கள் அநேகர்
கர்த்தாவே
உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும்.
67வது சங்கீதத்தில் 2வது வசனத்தையும் வாசிக்கலாம்.
தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து
உம்முடைய முகத்தை
எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும்.
பாருங்க, இங்கே சங்கீதக்காரன் தாகத்தோடு கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய முகத்தை எங்கள் என் மேல் பிரகாசிக்க பண்ணும். இங்கே ஜனங்கள் கேட்கிறாங்க, ஜனங்களின் சார்பாக கேட்கிறான், எங்கள் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்ப தேவ பிள்ளைகள் என்னைக்குமே சொல்றேன், இதை கேட்கணும். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு பண்றாரு, உங்கள் தனி ஜபத்துல இதே போல கேளுங்க. சங்கீதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாடல் மாத்திரம் அல்ல, இவைகளெல்லாம் ஜபங்களாகவும் ஏறெடுக்கப்பட்டது. இதை நீங்களும் கூட என்ன செய்யலாம், உங்கள் ஜெப நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும், உங்களுடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் ஜெபித்தாலும் அது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஆமென். அப்படி வாஞ்சையோடு கேட்ட சொல்றேன், கர்த்தர் தன்னுடைய முகத்தின் வெளிச்சத்தை உங்களுக்கு வீச பண்ணி உங்களுடைய ஒவ்வொரு நாளிலும் இடர் இல்லாம கர்த்தரோட நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கணும். இந்த முகத்தின் வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கணும்னா ஒண்ணு நல்லா கவனிங்க, அவருடைய முகத்தை நம்ம மேல பிரகாசிக்கணும். அப்ப எப்படி இருக்கணும்னா அவரும் நம்மளும் நேருக்கு நேர் நிக்கிறவங்களா இருக்கணும். அதான் முக்கியம். அவருடைய முகத்தின் வெளிச்சம் நம்ம பிரகாசிக்கணும். அவர் இப்படி நிக்கிறாருன்னா நம்மளும் அவருக்கு எதிர நிக்கணும். நம்ம வேற பக்கம் திரும்பிட்டு இருந்தா அவருடைய பிரகாசம் நம்ம மேல வராது. நல்லா கவனிக்கணும். அவரும் நானும், நானும் கர்த்தரும் நேருக்கு நேர் நிக்கணும். அவருக்கு முன்னால நம்ம நிக்கணும். அப்பதான் அவருடைய முகத்தின் வெளிச்சம் நம்ம வாழ்க்கையிலே பிரகாசிக்கும். இப்ப நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை நம்ம வாஞ்சிக்கிறோம், ஆனால் அதற்குரிய நிபந்தனையை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். அதை நிறைவேற்றும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் சம்பவிக்கும். இவ பாருங்க, வேதத்தில் முதல் மனுஷனாகி ஆதாம், இந்த ஆதாமை போல தேவனோடு நடந்தவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. கர்த்தரோடு நேரடியாய் பேசி, முகமுகமாய் பேசி, அவரோடு பழகி, அவர் சொல்றதையெல்லாம் கேட்டு, லிட்டரலா கர்த்தரோடு கூட அவன் நேருக்கு நேர் நடந்தான். உண்மையில சொல்லுகிறேன், கர்த்தராகி ஆண்டவரை டைரக்டா பார்த்து, டைரக்டா பேசி, நேரடியாய் தொடர்பு வைத்திருந்த மனுஷன் ஆதாம். ஏன்னா அவனுக்குள் தேவனுடைய சாயல் இருந்தது, அவனுக்குள் தேவனுடைய சுவாசம் இருந்தது. ஆகையினால் அவன் தேவனாகிய கர்த்தரோடு டைரக்டா தொடர்பு கொண்டு, டைரக்டா அவரோடு கூட பேசக்கூடிய ஒரு உன்னத நிலைமையில், அவனும் தேவனுக்கு சமமான நிலைமையில் அவன் இருந்தான். ஏன்னா அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்டவன், அவருடைய சகல காரியங்கள் அவனுக்கு ஈக்குவலா இருந்தது. அதனாலதான் அவனை நம்பி கர்த்தர் சொன்னாரு, நான் படைக்கிற ஒவ்வொருவனுக்கு நீ பேர் வையினார். அதுல என்ன தெரியுது, அவருக்கு சமமான சிந்தை அவனுக்கு இருந்துச்சு, அவருக்கு சமமான ஞானம் அவனுக்கு இருந்துச்சு, அவருக்கு சமமான தரிசனம் அவனுக்கு இருந்துச்சு, சகலமும் அவருக்கு ஈக்குவலா இருந்தது. அதனாலதான் தைரியமா அவர் படைச்சு அவன்கிட்ட கொடுக்கிறார், பண்ணு நீ பேரவை, நான் வச்சாலும் ஒண்ணுதான், நீ வச்சாலும் ஒண்ணுதான். ஏன்னா எனக்கு இருக்கிற ஞானம் உனக்கு இருக்கிற ஞானமும் ஒண்ணுதான். அதனால நான் வச்சாலும் பரவாயில்ல, நீ வச்சாலும் பரவாயில்ல, ரெண்டு பேரும் ஒரே லெவல்ல இருக்கின்ற அந்த நம்பிக்கையில தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, அவனுக்கு முன்பாய் பேர வைக்கிறதுக்கு அனுப்புறார். இதிலிருந்து பார்க்கும்போது இந்த ஆதாம் அவ்வளவு தூரம் தேவனோடு நடந்த ஒரு மனுஷன். ஆனால் அதே ஆதாமுடைய வாழ்க்கை சீக்கிரத்தில் கத்தரி விட்டு வெளியே போகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:8 வாசித்து பாருங்கள். ஆதி
பகலில் குளிர்ச்சியான வேளையிலே,
பகலின் குளிர்ச்சியான வேளையிலே
தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை,
தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை
அவர்கள் கேட்டார்கள்.
அவர்கள் கேட்டார்கள்.
அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும்,
ஆதாமும் அவன் மனைவியும்
தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி,
தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி
தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள்.
தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளி எவ்வளவு சீக்கிரத்தில் காரியம் எப்படி ஆயிடுச்சு பாரு. தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலே வந்து அவனை சந்திக்கும்படி வருகிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுறாங்க, உலாவுறாங்க. ஆனால் இப்பொழுது அதே தேவனாகிய கர்த்தர் ஆதாமை சந்திக்கிறதற்காக வரார். தன்னுடைய மகிமையின் பிரகாசத்தோடு வராரு. வந்து இறங்கி அவர் தோட்டத்திலே அவரை பார்க்க வராரு. ஆனால் இவனும் இவனுடைய மனைவியாகிய ஏவாளும் ஓடி போய் மரங்களுக்கு பின்பாக போய் ஒளிந்து கொண்டார்கள். தோட்டத்தின் விருட்சங்களுக்கு பின்பாக தங்களை ஒழித்துக் கொண்டார்கள். தேவனாகிய கர்த்தரை நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய தைரியம் அவர்களை விட்டு போய்விட்டது. அவருக்கு முன்பாய் நின்று அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை தரிசிக்கக்கூடிய அந்த கிருபை அவர்களை விட்டு போய்விட்டது. தோட்டத்திலே அவர்கள் விருட்சங்களுக்கு பின்பாக போய் ஒழிந்து கொண்டார்கள். என்ன நடந்துச்சு? ஏன் தேவனுடைய வார்த்தையை மீறினார்கள், கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிவிட்டார்கள். குற்ற மனசாட்சி அவர்களை பிடித்து கொண்டது, பாவ உணர்வு அவர்களை பிடித்து கொண்டது, குற்ற மனசாட்சி அவர்களை நெருக்கியது. அதனால கர்த்தரை அவனால சந்திக்க முடியல, கர்த்தருக்கு முன்னால நிக்க முடியல. அவர் வழக்கம் போல வராரு, ஆனா இவங்களோ வழக்கம் போல அவருக்கு முன்னால நிக்க முடியல. இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவருக்கு முன்னால நிக்கும்போதுதான் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை தரிசிக்க முடியும். நாம் கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்தை தரிசிக்க கூடாதபடி நமக்கும் கர்த்தருக்கும் வருகிற இடையே வருகிற ஒரே தடை பாவம். அந்த பாவத்தினால் வருகிற குற்ற உணர்வு, அந்த குற்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாது. குற்ற உணர்வு, ஒவ்வொரு தேவப்படையும் சொல்ற அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடக்கணும்னு அவருக்கு முன்னால நீங்க நிக்கணும். முன்னால நிக்கணும்னா குற்றமற்ற ஒரு மனசாட்சி நமக்குள் உருவாக வேண்டும். ஆமேன். குற்றமற்ற மனசாட்சி உருவாக வேண்டும். குற்றமற்ற மனசாட்சி, ஒரு சின்ன காரியமான நம்முடைய மனசாட்சி குற்றமுள்ள மனசாட்சியாய் மாறுகிறது, கில்டி கான்சியஸ் வருது. அது கர்த்தருடைய சமூகத்தில் அவரை சந்திக்க முடியாதபடி தடுக்கிறது. அப்ப தேவனாகிய கர்த்தர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை நமக்கு நேராக கொண்டு வராரு. ஆனால் பல நேரத்தில் ஆதாமை போல நாம தான் என்ன செய்யறோம், அந்த வெளிச்சத்தை சந்திக்க முடியாதபடி அந்த வெளிச்சத்திற்கு நாம ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில சொல்ற இன்னைக்கு காரியங்க செய்ய வேண்டிய காரியம், ஒவ்வொரு நாளிலும் உங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமேன். ஒவ்வொரு நாளையும் உங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கணும்னா ஒவ்வொரு நாளிலும் நீங்களும் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரம் கர்த்தர் லீட் பண்ணுகிற அந்த நேரத்தில் நீங்கள் உங்களை சுத்திகரிப்பது அல்ல, ஒவ்வொரு நாளிலும் உங்கள் தனிப்பட்ட நேரத்தில் ஒரு குறைவு வரும்பொழுது தேவ சமூகத்தில் போய் சுத்திகரிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்ற வாஞ்சை குறையுதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதை சரிப்படுத்தணும். வேதத்தின் மேல் தாகம் இல்லைன்னா அங்கே எங்கேயோ குறை இருக்குதுன்னு அர்த்தம். அதை சரிப்படுத்தணும். சபைக்கு தாகத்தோடு வரணுன்றதுல காரியத்தில் குறை வருது, அந்த தாகம் போகுதுன்னா என்னமோ பிரச்சனை இருக்குது. சரிப்படுத்தணும், சரிப்படுத்தணும். கர்த்தரை சந்திக்கக்கூடிய நேரத்தில் சந்திக்க முடியாவிட்டால் நான் சொல்றேன், அந்த இடத்தில் கொடுக்க நிற்கிறதான அந்த குற்ற மனசாட்சி களைந்தெறியப்பட வேண்டும். அது களைந்தெறியப்பட்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9:14 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 9:14 வாசி. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நல்ல கவனிங்க, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே தேவனுக்கு உகந்த பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்ப அந்த கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உங்களை கழுவி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு முன்பாய் நிற்க முடியாதபடி என்ன தடை வந்தாலும் உடனே உங்கள் தேவ சமூகத்திற்கு உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாய் ஆராய்ந்து கழுவிக்கொள்ளுங்கள், சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் கர்த்தருக்கு முன்பாய் நிற்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமேன். அதுதான் காரியம். ஒரு சின்ன கசப்பு வரலாம், ஒரு வருத்தம் வரலாம், ஒரு ஆத்திரம் வரலாம், ஒரு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உங்கள் இருதயத்தில் வந்து உங்களை கர்த்தருக்கு நிற்க முடியாதபடி தடுக்கும், உடனே அதை தேவ சமூகத்தில் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பதான் கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து வீச முடியும். அல்லேலூயா. அதுதான் முக்கிய வேதத்தில் நீங்க நிறைய சம்பவங்கள் அதற்காக இருக்கிறது. இந்த காரியம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில சின்ன குறைவு வந்தாலும் அதுதான் நம்மை தடுக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை பத்தி சொல்றாரு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3:20 பாருங்கள். இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு எவ்வளவு தூரம் நம்மை தடுக்குதுன்னு சொல்றாரு பாருங்க.
பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான்,
ஒளியை பகைக்கிறான்,
தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு
ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். அப்போ ஒரு சின்ன தவறு வந்தாலும் என்ன செய்ய முடியாது, கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாத நிலைமை வருகிறது. ஏன்னா கண்டிக்கப்படாதபடிக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே வேதத்தை வாசிக்க முடியாதபடிக்கு இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா வசனம் குத்துது. அப்ப அந்த ஒளி நிலத்தில் வர முடியாதபடி தடுக்கிறது. தனி ஜபம் பண்ண முடியல. ஏன்? அந்த கிறிஸ்துவின் முகத்தின் வெளிச்சம் அந்த ஒளி தடுக்குது. அந்த ஒளிக்கு முன்னால் நிக்க முடியல. தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படுது அந்த ஒளிக்கு முன்பாக. அதனால ஒளிக்கு முன்பாக வராதிருக்கிறான். ஆனால் அது பொல்லாங்கு செய்கிறதான கர்த்தரை விட்டு ஓடி போகிற கூட்டம்னு சொல்றாரு. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன தவறு வந்தாலும் அதை ஒளிக்கு முன்பாய் வந்து நில்லுங்கள். வந்து நின்று உங்கள் கிரியைகள் கண்டிக்கப்படட்டும். வேதத்தை வாசிங்க, உங்கள் கிரியைகள் வசனத்தின் மூலமாய் கண்டிக்கப்படட்டும். சபைக்கு வாங்க, சபையின் மூலமாய் சபையில் ஆராதனையிலும் செய்தியிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை கண்டிக்கட்டும். தேவ சமூகத்தில் ஜபத்தில் வந்து உட்காருங்க, உங்கள் மனசாட்சியை கர்த்தர் கண்டிக்கட்டும். அப்படி கர்த்தர் நம்மை கண்டிக்கிறதற்கு நம்ம இடம் கொடுத்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா, சுத்திகரிக்கப்படுகிறது. ஆகினால் நம்ம வாழ்க்கையில் சொல்ற ஒவ்வொரு நாளிலும் கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மை சுத்திகரித்தவருடைய ரத்தத்தின் மூலமாய் சுத்திகரிக்கப்படும் பொழுதுதான் தேவனாகிய கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாய் நம்ம வந்து நிற்க முடியும். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நம்ம ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம், விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம், ஆசீர்வாதங்களை தேடுறோம், எல்லாம் இருக்குது. ஆனால் அவைகள் எல்லாத்துக்கும் நடுவில் டெய்லி உங்கள் வாழ்க்கையை தராசிலே வைத்து பாருங்க. ஆமென். உங்கள் வாழ்க்கையை தராசில் வச்சு பாருங்க. இன்றைக்கு என்னுடைய எடை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு என்னுடைய ஆவிக்குரிய எடை எப்படி இருக்குது? குறைஞ்சு போயிருக்கிறதா? கர்த்தருக்கு முன்பாக சரியா இருக்கிறது? டெய்லி நிறுத்தி பாருங்கள். உங்கள் எடையை செக் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல் வெயிட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அது குறைகிறதை நீங்கள் கண்டால் உடனே நீங்கள் அதை சரிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சரிப்படுத்தணும். அப்பதான் கர்த்தருக்கு முன்பாக இன்னைக்கு சரிப்படுத்தணும், நாளைக்கு நிக்க முடியும். ஒவ்வொரு நாளையும் நீங்க அப்படி செஞ்சாதான் கர்த்தருடைய குரலை கேட்க முடியும், அவருடைய ஆலோசனைகளை கேட்க முடியும், அவருடைய நடத்துதல்களை நீங்கள் பார்க்க முடியும். சரி, இப்ப இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. இதுல முக்கியமான ஒரு மனுஷன், அவனை பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கர்த்தருக்கு முன்பாய் நின்ற மனுஷன், அவன் வாழ்க்கையில் அவன் அடைந்த ஆசீர்வாதம் என்னன்றதை பத்தி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை சொல்ல போறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமும் 33 அதிகாரம் 11 வசனம்.
ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல,
ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல
கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார்.
கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார்.
பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான்.
இங்கே பார்க்கும் பொழுது மோசேயுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை குறித்து ஒரு அற்புதமான வசனம் இது. அவன் எந்த லெவல் அவனுடைய வாழ்க்கை போச்சுன்றதுக்கு இந்த வசனம் தான் அருமையான ஆதாரம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினாராம். டைரக்டா அவனோடு கூட பேசினார். இதை எண்ணாகமும் 12 அதிகாரத்தில் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். நான் அவனோடு கூட நான் முகமுகமாய் பேசுகிறேன் சொன்னார். கர்த்தரே சாட்சி கொடுத்தார். அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான். அவனோடு நான் முகமுகமாய் பேசுகிறேன். ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் அவனுக்கு நான் சொப்பனங்களின் மூலமாய் பேசுவேன், தரிசனத்தில் வெளிப்படுத்துவேன். ஆனால் என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் அவன் உண்மையுள்ளவன். அவனிடத்தில் நான் மறைமுகமாக அல்ல, வெளியரங்கமாய் பேசுகிறேன், முகமுகமாய் நான் பேசுகிறேன். அப்ப தேவனாகி கர்த்தர் மோசையோடு கூட அப்படி பேசுவதற்கு காரணம், இவன் கர்த்தருக்கு முன்பாய் எப்பொழுதும் நிற்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஒரு சிநேகிதனுக்கு முன்பாய் நிற்பது போல இந்த மோசே கர்த்தருக்கு முன்பாக நின்று இருந்தான். நடந்தது என்ன தெரியுமா? அவன் நின்னான் தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் நின்றான், நின்று கொண்டே இருந்தான். அப்படி நிற்க அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சார். அடுத்த அதிகாரத்துக்கு திருப்பி 34 அதிகாரத்துக்கு வாங்க. 34 அதிகாரத்தில் 28-29 வசனங்களை வாசிக்கலாம்.
அங்கே அவன் அப்பம் புசியாமலும்,
அங்கே சீனாய் மலையிலே மோசே அப்பம் புசியாமலும்,
தண்ணீர் குடியாமலும்
இரவும் பகலும்
40 நாள் கர்த்தரோட இருந்தான்.
பாருங்க, 40 நாள் கர்த்தருக்கு முன்னால நின்றுட்டு இரவும் பகலும் 40 நாள் அவன் கர்த்தருக்கு முன்னால நின்றுட்டே இருக்கிறான். அப்புறம்
அவன் பத்து கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை
பலகைகளில் எழுதினான்.
மோசே
சாட்சி பலகைகள் இரண்டையும்
தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற பொழுது தன்னோடு அவர் பேசினதினாலே
தன் முகம் பிரகாசித்திருப்பதை
அவன் அறியாதிருந்தான்.
இந்த 40 நாள் அவன் நிக்கிறான், நின்று 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 பேசிட்டே இருக்கிறான். 40 நாட்கள் முடிந்து கர்த்தருடைய கற்பனை பலகைகளை எடுத்துக்கொண்டு மோசே மலையை விட்டு இறங்கி வரான். அவனுக்குள் என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியல. அவன் இறங்கி வரான், ஆனா அவனுடைய முகமே பிரகாசித்திருக்கிறது. கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சம் பிரகாசிக்க 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 அதை பார்த்து 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 இவனுடைய முகமும் பிரகாசமாயிடுச்சு. கீழே இறங்கி வரா, அவனுடைய முகத்தை ஜனங்களாலேயே பார்க்க முடியல. அதுக்கு பின் ஒரு வசனங்கள் சொல்லுகிறது, படிக்க வேண்டாம், பின்னால வர வசனங்கள் சொல்லுகிறது. மோசேயின் முகத்தை ஜனங்களால் பார்க்க முடியவில்லை. அதனாலே மோசேயை ஜனங்கள் பார்க்க முடியாததுனாலே ஜனங்களுக்கு முன்னால் வரும்பொழுது மோசே ஒரு முக்காடு போட்டிருந்தானா. ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருக்கு முன்னால போய் நிற்கும் போது அவன் முக்காடு திறந்துட்டு பேசினான். ஜனங்களுக்கு முன்னால வந்து நிற்கும் போது ஜனங்களால் முகத்தை பார்க்க முடியல, முக்காடு போட்டு கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. 40 நாள் அப்படியே கர்த்தரோடு நின்றான். அவருடைய முகத்தின் வெளிச்சம் இவர் மேல பிரகாசித்துக் கொண்டு இருந்த பொழுது அது இவனையும் பிடித்துக் கொண்டது. இப்போ சூரியனுக்கு பிரகாசமான வெளிச்சம் இருக்கிறது, சந்திரனுக்கு இயற்கையான வெளிச்சம் கிடையாது. ஆனால் சூரிய வெளிச்சம் அதில் பட்டு அதுதான் பூமியில பிரகாசிக்கிறது. அதே போலதான் எந்த ஒரு தனி நபருக்கு, ஒரு மனுஷனுக்கு தானாக வெளிச்சம் கிடையாது. நமக்கு இருக்குதா? மனுஷர்களாகி நமக்கு வெளிச்சம் இருக்குதா? நமக்கு எந்த வெளிச்சமும் கிடையாது. மனிதர்களாகி நமக்கு எந்த வெளிச்சமும் கிடையாது. ஆனால் நீதியின் சூரியன் கர்த்தர், அவருடைய முகத்தின் வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கும் பொழுது அது நம்ம முகத்தில் ரேடியேட் ஆகுது. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில சொல்லுகிறேன், ஒரு பிரகாசத்தை தேவன் கொடுக்கிறார். மோசைக்கு முன்பாக யாருமே நின்று பேசவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு பிரகாசம் வந்துச்சு. நான் சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நின்னாதான் உங்க வாழ்க்கையில் நீங்க ஷைன் ஆவீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகுது, ஷைன் ஆகிறது கிடையாது, பிரகாசிக்கிறது கிடையாது. எதை எடுத்தாலும் ஃபெயிலியர் 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 எதை எடுத்தாலும் ஃபெயிலியர். ஏன்? கர்த்தருக்கு முன்னால் நிக்கிறது கிடையாது. கர்த்தருக்கு முன்னால நின்னீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரகாசிக்க நீங்க ஷைன் ஆவீங்க. உங்க வாழ்க்கை பிரகாசிக்க ஷைன் ஆவீங்க. என்ன செய்வது? வாய்க்கும், நடக்கும் காரியங்களை கர்த்தர் செய்வார். நில்லுங்க கர்த்தருக்கு முன்னால நீங்க, அப்பதான் கர்த்தருடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையில வெளியில வரும். அப்ப நம்ம வாழ்க்கையில சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். எல்லாத்த விட சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கும். கர்த்தர் தான் முக்கியம். கர்த்தரை விட வேற எதுவும் நமக்கு முக்கியம் அல்ல. தேவ சமூகத்தில் நிற்கிறதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ மோசே கர்த்தருக்கு முன்பாக நின்றான். ஒரு சிநேகிதனை போல கர்த்தர் அவனோடு பேசினார், நின்றான். பலன் என்ன? அவனுடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. இப்ப பாத்தீங்கன்னா அதனால என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான ஒரு பிரகாசத்தை கொடுத்து அவன் மூலமாகத்தான் கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவார். சரி, மோசேக்கு அன்னைக்கு பிரகாசிச்சது, இதே போல இன்னொரு வேற யாருக்கா பிரகாசிச்சுதா? என்ன யோசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து பிரகாசிக்கலையா? இயேசு கிறிஸ்துவே மறந்துட்டீங்க, அவரையே மறந்துட்டா எங்க போறது? வேற யாரும் நினைக்கிறது? மத்தேயு 17 அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு 17 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க.
6 நாளைக்கு பின்பு
இயேசு
பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி
உயர்ந்த மலையின் மேல் போய்
அவர்களுக்கு முன்பாக
மறுரூபமானார்.
அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது.
இதையே மறந்துட்டீங்க. இயேசு கிறிஸ்து சூரியனை போல பிரகாசித்தார். யாக்கோபு யோவான் பேதுரு என்ற 3 பேரை மலையின் மேல் கூட்டிக் கொண்டு போய் அங்க ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது தேவ மகிமை, பிதாவின் மகிமை இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. திடீரென்று அந்த பிரகாசம் இவரில் இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இவர் ஒரு மனிதனாகத்தான் மேலே ஏறினார். மேலே போன உடனே பூரண தெய்வீகம் அவருக்குள் வெளிப்பட்டது. பிதாவின் முகத்தின் பிரகாசம் இவர் மேலிருந்து வெளியே வந்தது. அவருடைய முகம் ஒரு சூரியனை போல பிரகாசித்தது. நான் சொல்றேன், தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களுக்கு தான் இந்த காரியம். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். ஜெபிக்கும் பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துச்சு. புரியுதா? அப்ப தேவ பிள்ளைகள் ஜெபியுங்கள். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசப்படுத்துகிறார். சரி, இப்ப பார்க்கும் பொழுது இதை கேட்கும் போது உங்களுக்கு தோணும், அப்ப நம்மளும் ஒரு எல்லாருமே சூரியன் மாதிரி பிரைட்டா படிச்சு படிச்சு லைட் அடிக்கணுமா? இப்படி எல்லாருமே சூரியன் ஆயிட்ட என்ன ஆகிறது, உலகத்தில் ஒண்ணுமே நடக்காது. நீங்க உங்க வேலை ஸ்தலத்தில் போய் நீங்க ஒரு சூரியன் மாதிரி நின்னீங்கன்னா எல்லாம் ஓடிய போயிடுவான், வேலை நடக்காது. அப்ப கர்த்தர் இதுக்கு என்ன சொல்றாரு, ஒரு மோசேக்கு பிரகாசிச்சது, ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு பிரகாசிச்சது, அப்ப நமக்கும் இந்த சூரியன் வெளிச்சம் வருமா? இதுல ஒரு காரியம் இருக்கிறது. இப்படி பார்த்தா கடைசியில் உலகத்தில் எல்லாமே குழப்பமா போயிடும். அப்ப இன்னைக்கு கர்த்தர் இதுல வந்து என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தன்னுடைய முகத்தின் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்றார். எப்படி தெரியுமா, வாசிங்க 2 கொரிந்தியர் 4:6-7. இது கர்த்தர் தன்னுடைய முகத்தை நம்ம மேல எப்படி பிரகாசிக்க பண்றார் பாருங்க.
இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்,
வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்,
இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள,
இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள
தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை,
தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை
தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை
எங்களால் உண்டாயிராமல்
தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம்.
இங்க பாருங்க, இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு கம்பாரிசன் பவுல் கொண்டாரு பாருங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இதே செய்தி திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்குது. ஒரு 2 வாரத்துக்கு மேல சொன்ன ஞாபகம் இருக்கிற, போன வாரத்துக்கு முந்தின வாரம், தேவனாகிய கர்த்தர் பூமியை எப்படி நிலைப்படுத்தினான்னு சொல்லி பார்த்தோம் போன வாரத்துக்கு முந்தின வாரம். அப்ப பார்க்கும் பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுனார். அது என்ன வெளிச்சம், என்ன வெளிச்சம் ஞாபகம் இருக்குதா? சூரிய வெளிச்சம் கிடையாது, தேவனுடைய பிரசன்னமாகிய வெளிச்சம். உலகம் முழுவதும் பிசாசு தள்ளப்பட்டதனால் அந்தகாரம் அடைந்திருந்தது. அப்ப அந்த தேவனுடைய முகத்தின் வெளிச்சம், அந்த வெளிச்சமாகிய தேவ பிரசன்னத்தை முதல் அனுப்புறார். அதுக்கு பிறகு பார்க்கும் பொழுது அதுக்கு பின்னால்தான் சூரியனி சந்திரன் நட்சத்திரங்களை எல்லாம் கர்த்தர் உண்டு பண்ணினார். அப்ப பார்க்கும் பொழுது அதைத்தான் இந்த இடத்துல பவுல் கம்பேர் பண்றாரு. அப்ப அன்னைக்கு நான் அதை சொல்லல, பட் இப்ப இன்னைக்கு பிரசங்கத்துக்காக அதை எடுக்கிறேன். இங்கே கவனிக்கும் பொழுது அன்றைக்கு இருளிலிருந்து வெளிச்சத்தை தோன்ற பண்ணின தேவன், அதை கம்பேர் பண்றார். வெளிச்சம் உண்டாக கடவுது அந்த தேவன் தமது முகத்தில் உள்ளதான தம்முடைய மகிமையின் பிரகாசத்தை இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது, அந்த வசனத்தை படிங்க, 6வது வசனத்தை பாருங்க.
இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை,
இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்குது, அது என்னன்னு கேட்டீங்கன்னா பிதாவின் மகிமையின் அறிவாகிய ஒளி தான் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் ஒளியை நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்க பண்ணினார். அப்போ பிதாவாகிய தேவன் தம்முடைய மகிமையின் பிரகாசம், அன்னைக்கு அந்த இருளுக்குள்ள இருந்து வெளிச்சத்தை பிரசன்னத்தை அனுப்பினாரு, அந்த மகிமையின் பிரகாசம் பிதா கிட்ட இருக்குது. அந்த மகிமையின் பிரகாசத்தை என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் கொண்டு வந்து வச்சிட்டார். புரியுதுங்களா? பிதா தன்னுடைய மகிமையின் பிரகாசத்தை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் வச்சிட்டார். அப்ப அந்த முகத்தில் இருக்கிறதான அந்த அறிவாகிய, அந்த பிரகாசமாகிய, அந்த அறிவாகிய அந்த ஒளியை நம்முடைய இருதயத்தில் அவர் தோன்ற பண்ணுகிறார். இப்ப பாருங்க, பிதா கிட்ட இருந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த மகிமையின் பிரகாசம் வந்துச்சு, இயேசு கிறிஸ்துவின் முகத்திலிருந்து அது நம்முடைய இருதயத்திற்கு வருகிறது. எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது பாருங்க. அப்ப பிதா தம்முடைய மகிமையை முழுவதையும் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே வைத்து விட்டார். அல்லேலூயா. அப்ப அவர் முகத்துக்கு முன்னால வந்து நின்னா அது நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்து பிரகாசிக்குது. இது என்ன காரியம் கேட்டீங்கன்னா, அவருடைய முகத்தின் அறிவாகிய ஒளி. அப்ப இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய அறிவு நமக்கு தேவை, தேவனுடைய ஞானம், தேவனுடைய வெளிப்பாடு, அதுதான் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறது. இன்னைக்கு இந்த உலக ஞானம் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக குப்பையாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஞானம், தேவனுடைய வெளிப்பாடு, அதுதான் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும். எபேசியருக்கு எழுதுற நிருபம் 1:19 வாசிங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். எபேசியர் 1:19 வாசிங்க.
தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய
நம்மிடத்தில்
காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும்
நீங்கள்
அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும்
அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று
வேண்டிக்
கொள்ளுகிறேன். இதுக்கெல்லாம் பவுல் ஜெபிக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் மனக்கண்கள் பிரகாசமா இருக்கணும், டிம்மா இருக்கக்கூடாது, பிரைட்டா இருக்கணும், மனக்கண்கள் பிரகாசமா இருக்கணும். ஏன் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்னெல்லாம் செய்தாரோ அத்தனை ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் சொந்தம் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையணுங்கிறார். அப்ப வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் சொல்லுகிறேன், அது ஆவியா இருக்கிறது. அதை அறிந்து கொள்வதற்கு தலை அறிவு நமக்கு போதாது, வெளிப்பாட்டின் அறிவு நமக்கு தேவை. தேவனுடைய சத்தியத்தை விசுவாசிப்பதற்கு தேவனுடைய வெளிப்பாடு நமக்கு தேவை. அதுக்கு தான் அவருடைய முகத்தின் அறிவாகிய ஒளி நம்ம இருதயத்தில் பிரகாசிக்கும் பொழுது நமக்கு தேவனுடைய வார்த்தை குறித்து ஒரு தெளிவு கிடைக்கிறது, வெளிப்பாடு கிடைக்கிறது. வெளிப்பாடு வரும்பொழுதுதான் விசுவாசம் வருகிறது, விசுவாசம் வரும்பொழுதுதான் அற்புதம் நடக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்ப சாதாரணமா இன்னைக்கு எல்லாரும் பைபிள் படிக்கிறாங்க. பைபிள் படிக்கிற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுறது கிடையாது. பைபிள் படிக்கிற எல்லாருக்குமே அது நடக்கிறது கிடையாது. பைபிள் படிக்கிற எல்லாருக்குமே அந்த காரியங்கள் எல்லாம் உண்மையாய் காணப்படுகிறது கிடையாது. ஏன்? தேவனுடைய வார்த்தை வாசிக்கப்படுகிறது மட்டுமல்ல, அதிலிருந்து வெளிப்பாடுகளை பெற்று அதை விசுவாசிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கும். இது எனக்கு இன்னைக்கு கர்த்தர் பேசினான்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும், அந்த திட்டமான நிச்சயம் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு சரியான ஒரு ஃபெய்த் உங்களுக்கு உருவாகும். வேதத்தில் எழுதப்பட்ட வசனங்கள் எல்லாத்தையும் குறித்து உங்களுக்கு விசுவாசம் உண்டாகாது. தெளிவாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை குறித்து உங்களுக்கு ஒரு விசுவாசம் உங்களுக்கு உண்டாகும். அது வரும்பொழுதுதான் அது நம்மை சுத்திகரிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு எத்தனையோ வசனங்களை படிக்கிறோம். குறிப்பாக இன்னைக்கு காலையில் ஆராதனை நேரத்தில் திடீர்னு கர்த்தர் அதை சொல்ல சொன்னார். தானியேலுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அந்த தரியூர் ராஜாவுக்கு முன்பதாக வந்ததான் அந்த சம்பவம், மெனே மெனில் தெக்கேல் உப்பாசு. எத்தனையோ தடவை படிச்சிருக்கிறோம், எத்தனையோ முறை அதை படித்திருக்கிறோம். அதன் அர்த்தம் நம்முடைய அறிவுக்கு தெரியும், தலையில தெரியும். ஆனால் கர்த்தர் அதை எடுத்து சொல்லும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் அதை உடைத்து விசுவாசத்தோடு கூட அதை காரியங்களை வெளியில சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே கிரியை செய்கிறது, ஆழமாய் கிரியை செய்கிறது. அது எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கும் பொழுது கிரியை செய்யல, கர்த்தர் அதை எடுத்து வெளிப்படுத்தி கொடுக்கும் பொழுது கிரியை செய்கிறது, அதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அதேதான் காரியம். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும். அதை வெளிப்படுத்தி கொடுக்கும் பொழுதுதான் விசுவாசம் வரும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய கிரியை உங்களுக்குள் நடக்கும். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில் சொல்லுகிறேன், இது ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். அதனால தேவ சமூகத்தில் அதிகமாய் நில்லுங்க. நிக்க 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 அப்படி பிரசன்னம் உங்கள் உள்ளத்துல வரும் பொழுதுதான் வசனத்தை உள்ளதை உள்ள அர்த்தத்தோடு உங்களால புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் என்ன நோக்கத்தோடு வசனத்தை எழுதியிருக்கிறார் என்பதை தேவ பிரசனத்துக்குள்ள நிறைஞ்சிருந்தா தான் உங்களுக்கு புரியுமே தவிர, இல்லைனா இது ஒரு சாதாரணமான ஒரு பிரிண்டட் புக்காக தான் உங்களுக்கு இருக்கும். பைபிள் ஒரு சாதாரண ஒரு பிரிண்டட் புக்காக மட்டும்தான் உங்களுக்கு காணப்படுமே தவிர அது ஒரு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரியாது. அப்போ தேவ சமூகத்தில் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சொல்றேன், நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, நின்றுட்டே இருங்க. எவ்வளவு நேரம் முடியுதோ தேவ சமூகத்தில் அப்படி பிரசனத்துக்குள்ள வாங்க, பிரசனத்துக்குள்ள உங்களை காத்துக்கொள்ளுங்க. அவருடைய பிரசனத்துக்குள்ள வருவதற்கு தடை என்னன்றத முதலே சொல்லிட்டேன், உங்களுக்குள் வருகிற குற்ற மனசாட்சி. குற்ற மனசாட்சியை களைந்து விடுங்கள், கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவி விடுங்கள். கழுவி தேவ சமூகத்தை நிற்க ஆரம்பிங்க. அவருடைய பிரசனம் உங்களை மூடும் பொழுது வசனங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையா இருக்கும். ஆமென். வேத புத்தகத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு வெளிப்படும், அங்கதான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அதனாலதான் சொல்றேன், தேவ சமூகத்தினுடைய முகத்தின் வெளிச்சம் நமக்கு தேவனுடைய சத்தியமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க செய்கிறது. அதனாலதான் கர்த்தர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்றேங்கிறார். அதன் மூலமாக வேதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம பெற்றுக்கொள்ள முடியும். சரி, அந்த வாக்கு தத்துவத்தின் அடுத்த பகுதி என்ன? அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். அடுத்தது, தேவனாகிய கர்த்தர் அந்த முகத்தின் வெளிச்சத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணி நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கும் பொழுது விசுவாசத்தை கொடுக்கும் பொழுது தேவ கிருபை நமக்கு அவசியமா இருக்கிறது. கிருபை நமக்கு சேர்த்து தரார். இப்ப அந்த கிருபை வெளிப்படும் பொழுது என்னென்னலாம் நடக்குதுன்றது உங்களுக்கு ஒரு மூன்று காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:7-8-9.
அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய,
பாருங்க, வெளிப்பாடுகள் நமக்கு கிடைத்த பிறகு அடுத்து நடக்குது, வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய
மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன்.
அதற்கு அவர்
என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார்.
போதும். அப்ப கிருபையை கர்த்தர் சொல்றாரு, உங்கள் மேல் என் முகத்தை பிரகாசிக்க பண்ணி நான் கிருபையாய் இருப்பேன். ஏன் கர்த்தர் அதோடு சேர்த்து கிருபை கொடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை நம்ம தவறவிடக்கூடிய ஒரு காரியம் நமக்கு வருகிறது. இப்ப பவுலுக்கு அதான் வந்துச்சு, நிறைய வெளிப்பாடு கொடுத்தார். அப்பொழுது அந்த வெளிப்பாடு கிடைக்கும் பொழுது அவனுடைய ஆத்மாவே கெட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு ஒரு முள்ளை அவன் சரீரத்தில் கர்த்தர் அனுமதித்தார். அந்த முள்ளை கர்த்தர் அனுமதித்து விட்டு அதனால அவன் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், என் கிருபை உனக்கு போதும்ங்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில பாருங்க, ஒன்னோட ஒன்னு லிங்கா கர்த்தர் கொடுக்கிறாரு. ஒன்னு வெளிப்பாடு கொடுத்தாரு, அந்த வெளிப்பாட்டின் மூலமாய் பெருமை வந்து ஆத்மா நஷ்டப்பட்டு போகாதபடிக்கு ஒரு சின்ன பிரச்சனையை அனுமதிச்சாரு. அந்த பிரச்சனையினால சோர்ந்து போகாதபடிக்கு தேவ கிருபையை கர்த்தர் கொடுத்தார். எப்படி பாருங்க, லைனா லிங்க் வருது. அப்ப கர்த்தர் நீங்க அவர் முகத்துக்கு முன்னால் நிற்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கும் பொழுது சில நேரத்தில் நம்மளால் முடியாதது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அது வந்து விடாதபடிக்கு ஒரு சின்ன பிரச்சனைகளை கூட சில நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வார், அனுமதிப்பார். ஏன், நம்முடைய ஆத்மா நஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக கர்த்தர் அனுமதிப்பார். அதுல நம்ம சோர்ந்து போயிடுவோம், ஐயோ இந்த பிரச்சனை ஏன் எனக்கு வந்துச்சு, நம்ம சோர்ந்து போவோம். அதுல சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்து உலக ஆசீர்வாதத்தையும் ஆத்மாவையும் எல்லாத்தையும் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே பாதுகாக்கிறார். ஆமென். இப்ப இந்த பவுலுக்கு பாருங்க, இந்த கிருபைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரெண்டு பெரிய காரியம் நடந்துச்சு. ஒன்னு, அவனுக்கு கொடுத்த வெளிப்பாடு ஆசீர்வாதம். அடுத்து அந்த கிருபையில பார்க்கும்போது அந்த வெளிப்பாட்டு நிமித்தம் அவன் மேட்டிமை அடைந்து கர்த்தரை விட்டு விலகி போகாதபடிக்கு அவர் கொடுத்த பிரச்சனையை சகிக்கக்கூடிய பலன், அதையும் கர்த்தர் கொடுத்தார். அப்ப இந்த ரெண்டு சம்பவங்களும் அவனுக்கு நடக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகள் வருகிறது, சோர்ந்து போறோம். தேவ கிருபை தான் பிரச்சனைகளை சகிக்கக்கூடிய பலனை நமக்கு தருகிறது. ஆமேன். தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, சரீரத்துல பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகள் நம்மை சந்திக்கிறது. ஆனால் கர்த்தருடைய கிருபை ஒன்றுதான் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு டாலரன்ஸ் நமக்கு தருகிறது. ஆமேன். அந்த சகிப்பு தன்மை, பொறுமை, அது சகிக்கக்கூடிய பலனை கிருபை கொடுக்கிறது. அதனால தான் கர்த்தர் செய்யறாரு, என் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உனக்கு ஆசீர்வாதம் தரேன், ஆனால் அதிலே நீ கெட்டு போகாதபடிக்கு சில நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும், அனுமதிப்பேன். ஆனால் நீ சோர்ந்து போகாதபடிக்கு என் கிருபை உன்னை தாங்கி உன்னை நித்தியத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்குதான் தேவ கிருபை. ஃபர்ஸ்ட் கிருபை வரும் பொழுது தாங்கிக் கொள்ளக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கிறது. ரெண்டாவது, கிருபை வரும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது பாருங்க. 2 நாளாகமம் 20:20-22.
பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி
பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும்
ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாய் நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது
யூதாவுக்கு
விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள்.
வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்கே ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். அவர் தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்தினார், அந்த கிருபையை மகிமைப்படுத்தினாங்க. மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். அப்ப முதலாவது கிருபை நமக்கு கர்த்தர் கொடுக்கும் பொழுது, ஏன் நமக்கு கிருபை தரார், கிருபை கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கெட்டு போகாதபடிக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பலன் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாவது கிருபை கர்த்தர் நமக்கு தரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வெற்றியுள்ள வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தருகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். ரெண்டு நாளாகவும் 5:13-14
அவர்கள் ஒருமைக்கு பூரியைகளை ஊதி
ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து
ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து
புறப்படுகையிலும்
பாடகர் பூரியைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது.
அந்த மேகத்தின் நிமித்தம்
ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று.
மூணாவது என்ன நடக்கிறது? கிருபையை சொல்லி இப்ப துதிக்கிறாங்க. தேவன் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துறார். அந்த கிருபையை சொல்லி மகிமைப்படுத்துறாங்க. கிருபையை வெளிப்படுத்தும் பொழுது தேவ மகிமை வந்து மூடுகிறது. அந்த மகிமை இருந்தால்தான் தொடர்ந்து நம்ம தேவ சமூகத்தில் நம்மால நிற்க முடியும். பாருங்க, ஒன்னோட ஒன்னு லிங்க். கர்த்தருக்கு முன்னால நிற்கும் பொழுது தேவ பிரசன்னம், தேவனுடைய பிரகாசம் நம்ம வாழ்க்கையில வருது. கர்த்தருக்கு முன்னால் நிற்கும் பொழுது அவருடைய கிருபை வருது. அந்த கிருபையில ஆவிக்குரிய வாழ்க்கை நிற்கிறது, எல்லாவற்றிலையும் வெற்றி கிடைக்கிறது. தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பதற்கு தொடர்ந்து தேவ மகிமை நமக்கு வருகிறது. அப்போ கிருபை இருந்தால்தான் மகிமை, மகிமை இருந்தால்தான் கிருபை. அப்ப தேவ சமூகத்தில் நில்லுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் சகலத்தையும் வெற்றியாய் தருவார், பிரகாசம் உள்ள வாழ்க்கை கொடுப்பார், வெளிப்பாடுகளை கொடுத்து வேதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க பண்ணுவார், சத்துருவின் மேல் ஜெயத்தை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து தேவ மகிமையினால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அதனால நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம், நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவர் நிறைய செய்யறார், நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஒவ்வொரு நாளிலும் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்கு முன்பாய் நிற்பதற்கு பாத்திரவான்களாய் காணப்படுங்கள். ஒவ்வொரு நாளிலும் குற்ற மனசாட்சி இல்லாதபடி கர்த்தருக்கு முன்பாக வந்து நில்லுங்கள். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சொல்றேன், உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும். நீங்க செய்வதெல்லாத்திலையும் பிரகாசம் இருக்கும். நீங்க சக்சஸ்ஃபுல்லான நபராய் இருப்பீங்க. உங்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருக்கும். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையை தருவார். அந்த கிருபையினால தொடர்ந்து தேவ மகிமை வெளிப்படும். உங்க வாழ்க்கை கிருபையும் மகிமையுமாய் தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வாதமாய் வளர்ந்து கொண்டே போவீர்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார். அவர் நம்மேல் கிருபையாயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த காலை நேரத்திலும் தம்முடைய கிருபையை நமக்கு அளவில்லாமல் வெளிப்படுத்தும்படியாக நம்மோடு இருக்கிறார். அவர் தம்முடைய முகத்தை நம்மில் பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்கிறவர்களாய் இருக்கும் பொழுதுதான் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை நாம் அனுபவிக்க முடியும். கர்த்தருக்கு முன்பாய் நிற்க முடியாதபடி நம்மை தடுக்கிற காரியம் என்ன? குற்ற மனசாட்சி, குற்ற மனசாட்சி. அதுதான் கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்க முடியாதபடி செய்கிறது. ஆதாம் கர்த்தருக்கு முன்பாய் நின்றான், நடந்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்தை அவன் இழந்த பின் அவருடைய முகத்திற்கு முன்பாய் நிற்கக்கூடாதபடி அவன் ஒழித்துக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறதற்கு எப்பொழுதும் உங்களை தகுதி உள்ளவர்களாய் வையுங்க. அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை என்னைக்குமே நீங்க அனுபவிக்கிறதை தடையில்லாமல் காத்துக் கொள்ளுங்கள். அவருடைய முகத்திற்கு முன்பாய் நிற்க வேண்டும் என்றால்
குற்றமற்ற மனசாட்சியோடு நீங்கள் காணப்பட வேண்டும். குற்றமற்ற மனசாட்சி உங்களுக்குள் இருக்க வேண்டும். எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாய் நிற்க வேண்டும், அப்பா உமக்கு முன்பாய் நான் நிற்க வேண்டும், ஒவ்வொரு நாளிலும் உமக்கு முன்பாய் நான் நிற்க வேண்டும், ஒவ்வொரு நாளிலும் நான் உமக்கு முன்பாய் நிற்கணும், ஒவ்வொரு நிமிஷம் நான் உமக்கு முன்பாய் நிற்கணும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறதற்கு இந்த உலகத்தில் பழகி கொண்டால்தான் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நம்ம கர்த்தருக்கு முன்னால போய் நிற்க முடியும். இந்த உலகத்தில் நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியல, ஒளிந்து கொள்ளுகிறோம் என்றால் எப்படி பரலோகத்திற்கு போக முடியும்? யோசித்து பாருங்கள். ஆகினாலே கர்த்தருக்கு முன்பாய் நின்று அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். மோசே நின்றான், அவனுடைய முகம் பிரகாசித்தது. ஒருவரும் நிற்கக்கூடாதபடி அவன் முகத்திலே ஒரு பிரகாசத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்கு முன்பாய் நின்று அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை நீங்கள் அனுபவித்தால்தான் உங்க வாழ்க்கை பிரகாசம் உள்ளதா இருக்கும். நீங்க ஷைன் பண்ணுவீங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஷைன் பண்ணுவீங்க, உங்க வாழ்க்கையே பிரகாசமாயிருக்கும். நீங்கள் செய்வதெல்லாம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்தி கொடுப்பார், உங்க வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாய் மாறும். அதை கர்த்தர் செய்வார். ஆகினால் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறதிலே மாத்திரம் ஒவ்வொரு நாளிலும் கவனமாய் இருங்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த முகத்துக்கு முன்பாய் நிற்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார், கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வெற்றி பெற செய்கிறது. அந்த கிருபை தான் பிரச்சனைகளை சகிக்கிறதற்கு பலனை கொடுக்கிறது. அந்த கிருபை தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையை நமக்கு கொண்டு வருகிறது. எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் எப்பொழுது நிற்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா, உமக்கு முன்பாக நான் குற்றமற்ற மனசாட்சியோடு எப்பொழுது நின்று உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை நான் அனுபவிக்கணும். தேவ பிள்ளையே, ஒரு சின்ன தவறான காரியம், ஒரு கசப்பு, ஒரு எரிச்சல், ஒரு வைராக்கியம், ஒரு தவறான காரியங்கள், தவறான காரியத்தை பேசுவர், இது எல்லாமே அவருக்கு முன்பாய் நிற்க முடியாதபடி உங்களை தள்ளிவிடும், ஒளிந்து கொள்ள செய்யும், தேவ சமூகத்தை விட்டு ஒளிந்து கொள்ள செய்யும். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியினிடத்திற்கு வராதிருக்கிறான் என்று இயேசு சொன்னார். பொல்லாங்கு செய்கிற எவனும் அந்த ஒளியினிடத்திற்கு வராதிருக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அந்த வெளிச்சத்திடத்துக்கு வராதிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளிதான் அந்த மெய்யான ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் இயேசு என்ற மெய்யான ஒளி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்பாக ஒரு தீர்மானம் பண்ணுங்க, அப்பா நான் டெய்லி உடைய சமூகத்தில் வந்து நான் நிற்கிறோம், முகத்துக்கு முன்பாய் நிற்கிறோம், குற்றமற்ற மனசாட்சியோடு நான் நிற்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க, குற்றமற்ற மனசாட்சியோடு உமக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க. எல்லாரும் கர்த்தரிடத்தில் கேட்போம், சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரீர் எங்கள் சபையார் அனைவரும் உமக்கு முன்பாய் நிற்கிறவர்களால், மோசையை போல உமக்கு முன்பாய் நிற்கிறவர்களாய் எங்கள் சபையார் எல்லாரையும் நீங்க மாற்றுங்கப்பா. ஒருவராயிலும் நாங்கள் ஆதாமை போல ஒளிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஆதாமை போல விருட்சங்களுக்கு பின்பாக போய் ஒளிந்து கொண்டது போல உம்முடைய பிரசன்னத்திற்கு மறைவாய் ஒழித்துக் கொள்ளுகிற நபர் ஒருவரும் இந்த இடத்துல அப்படி இருக்கக்கூடாது அப்பா. நாங்கள் எல்லாருடைய சமூகத்திற்கு முன்பாய் வந்து நிற்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க காத்துக் கொள்ளுங்க. சோத்திரம். எங்கள் சபையார் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் உமக்கு முன்பாய் நிற்க வைத்து உம்முடைய வருகை நேரத்தில் எப்பொழுது எங்களை பரலோகத்தில் உமக்கு முன்பாய் நிற்க பண்ணுவதற்காய் சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவராகி. கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணி ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் கிருபையாய் இருப்பதற்காய் சோத்திரம், 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 சோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.